بسم الله الرحمن الرحيم. قال المصنف رحمه الله: والعرش والكرسي حق، وهو مستغن عن العرش وما دونه، محيط بكل شيء وفوقه، وقد أعجز عن الإحاطة خلقه. நேற்று நாம் படித்த பாடத்தை போன்று இப்போது படிக்கக்கூடிய இந்த பாடமும் ஒரு முக்கியமான பாடம். அதாவது, முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியில் கருத்து குழப்பமே ஏற்பட்டிருக்க கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே கொள்கை விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டல், நேர்வழி எது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆதாரம் அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே அவர்களிடத்தில் குழப்பம் வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அவரவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தின்படி, கருத்தின்படி, தங்களுடைய சித்தாந்தத்தின்படி பேசுவதால் அந்த குழப்பங்கள் அவர்களிடத்திலே நிலவலாம், ஏற்படலாம். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களிடத்திலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த ஷைத்தான் இருக்கின்றான் பாருங்க, சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அவனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும், குஃப்ரு ஷிர்க்ல தள்ளணும். அந்த குஃப்ரு ஷிர்க்ல தள்ளுவதிலிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டால் அடுத்த வேளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வைத்தே அவர்களை எப்படி வழிகெடுப்பது? ஆகவே அந்த வழிகெடுக்கக்கூடிய அந்த வேலையை ஷைத்தான் செய்து கொண்டே இருப்பான், சரியா? அந்த அடிப்படையில தான் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், தங்களை குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் குஃப்ரு ஷிர்க்கை விட்டு வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும், எப்போது அவர்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு கட்டுப்பட்டார்களோ, கீழ்ப்படிந்தார்களோ, ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு ஆளானார்களோ, அவர்களிடத்திலும் கொள்கை விஷயங்களிலே வழிகேடுகள் வந்தன, சரியா? முஸ்லிம்கள் என்றால் யார்? குர்ஆனில் உள்ளதை நம்பக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் என்றால் யார்? அவர்களுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை நம்பக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த அடிப்படையிலிருந்து மாறி குர்ஆனில் இருந்தாலும் அதை நாம் ஒரு தத்துவத்தின் அளவுகோலோடு அளந்து பார்ப்போம், ஹதீஸில் இருந்தாலும் அதை நாம் விளங்கி வைத்திருக்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் நிறுத்தி பார்ப்போம். அந்த தத்துவத்துக்கு கட்டுப்பட்டால் நாம் குர்ஆனில் உள்ளதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அந்த தத்துவத்துக்கு ஒத்து வரவில்லை என்றால் குர்ஆனில் உள்ளதை, அதனுடைய கருத்தை நாங்கள் மாற்றுவோம். வார்த்தையை மாற்ற முடியாது, அப்போ அதனுடைய கருத்தை நாங்கள் மாற்றுவோம் என்ற கொள்கைக்கு வந்தார்கள் இந்த அறிவு பேசக்கூடிய மக்கள், தத்துவம் பேசக்கூடிய மக்கள். ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறோம், இறைவனுடைய கட்டளைக்கு முன்பாக அறிவை பேசியவன் தான் இப்லீஸ். இறைவனுடைய கட்டளைக்கு முன்பாக அறிவை பேசியவன் தான் இப்லீஸ், ஷைத்தான். அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்த போது, அல்லாஹுடைய கட்டளை அவன் மீறிய போது, அவன் அதற்கு கூறிய காரணம் என்ன? ஒரு அவனுடைய அறிவின்படி ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறான். மண்ணிலிருந்து படைத்த ஒரு மனிதனுக்கு நான் சஜிதா செய்வது எனக்கு அழகல்ல, அது எனக்கு சரியில்லை. நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய், எனவே நான் அவருக்கு சஜிதா செய்ய மாட்டேன். இதை ஒரு ஆதாரமா முன்வைக்கிறேன். எப்ப அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் அவன் ஆதாரத்தை, அறிவை ஆதாரமாக ஆக்கி முன்வைத்தானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அவனிடத்துல பேசவே இல்லை. அடுத்து ரப்புல் ஆலமீன் அவனிடத்துல பேசின பேச்சு என்ன? உக்ருஜ், நீ வெளியே போயிடு. உக்ருஜ், நீ வெளியே போயிடு. ஃப இன்னக ரஜீம் வ இன்ன அலைக லஅனதி இலா யௌம் அல்தீன். நீ வெளியே போயிடு, நீ சபிக்கப்பட்டு விட்டாய், எனது அருளிலிருந்து விரட்டப்பட்டு விட்டாய், இறுதி நாள் வரை என்னுடைய சாவும் உன் மீது இறங்கிக் கொண்டே இருக்கும். அவ்வளவு. யார் குர்ஆனிலே கேள்வி கேட்பார்களோ எதிர்த்து, அதுபோன்று குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்பார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். ஒன்று அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ் பாதுகாப்பு. சரியா? சரி, இப்ப இடையில இவங்க கேட்ட ஒரு கேள்வியுடைய பதிலையும் அப்படியே சேர்த்து பார்ப்போம். எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது என்று நம்ம பேசும்பொழுது இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? அப்ப ஷைத்தானுடைய பங்களிப்பு என்ன? இதெல்லாம் கேட்டீங்க. அப்ப ஷைத்தானுடைய வேலை என்ன என்பதாக கேள்வி கேட்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஷைத்தானையும் படைத்தான். சரியா? ஷைத்தானை படைத்ததும் யாரு? அல்லாஹ். மலக்குகளை படைத்ததும் அல்லாஹு தஆலா தான். ஷைத்தானை படைத்ததும் அல்லாஹு தஆலா தான். சரியா? ஷைத்தானை அல்லாஹு தஆலா படைப்பதற்கு முன்பே ஷைத்தான் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்வான், என்னுடைய கட்டளையை மீறுவான் என்பது அல்லாஹிற்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இந்த பூமியிலிருந்து அந்த இப்லீஸை மட்டும் அல்லாஹு தஆலா வானத்துக்கு உயர்த்தி வானத்தில் வைத்து அவனுக்கு இபாதத்து செய்யறதுக்கு அனுமதியை கொடுத்து மலக்குகளோடு மலக்குகளாக அல்லாஹ் அவனை வைத்திருந்தான். புரியுதுங்களா? ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை அவனுடைய விதியில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அந்த செயல் அந்த படைப்புகளிடமிருந்து வெளிப்படாதவரை அல்லாஹு தஆலா, புரியுதா, அதற்குரிய அந்த நசீதா ரிசல்ட்டை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்? விதியில் அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறான்? மனிதர்களோ அல்லது படைப்பினங்களோ தங்களுடைய விருப்பத்தால் அவர்கள் எதை செய்வார்கள், அப்படி அவர்கள் அதை செய்யும் போது அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், இதை தான் அல்லாஹ் விதியில் எழுதியிருக்கான். விதியில எங்கேயுமே நான் படைப்புகளை நிர்பந்திப்பேன் என்று அல்லாஹ் எழுதல. புரியுதா? அல்லாஹ் நிர்பந்திக்க நாடினால், அல்லாஹு தஆலா நிர்பந்திக்க நாடினால் அவனால நிர்பந்திக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். இப்ப பாருங்க, குர்ஆனுடைய வசனத்துல ஒரு ரெண்டு மூணு வசனம் உங்களுக்கு சொல்றேன், எழுதி கொள்ளுங்க, பின்னாடி நீங்க போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்துல 99வது வசனம், அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹு தஆலா எல்லாரையும் நிர்பந்திச்சு வேற வழியே இல்ல, மூமினா தான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருப்பான். புரியுதா? சரி, அதே போல வசனங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனம் சொல்ல பாருங்க, 26வது அத்தியாயம் குர்ஆனுக்கு அடுத்தது 4வது வசனம், அல்லாஹ் நாடினா அல்லாஹு தஆலா ஒரு தண்டனையை இறக்கி, எப்படி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா மலையை தூக்கி தலைக்கு மேல வச்சுட்டான், வச்சு ஒழுங்கா நடக்கிறீங்களா இல்ல வச்சு நசுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட உடனே அல்லாஹ் நாங்க கண்டிப்பா கட்டுப்படுவோம் அப்படின்னு நாவுனால சொல்லிக்கிட்டு உள்ளத்துல இல்ல எல்லாம் மாறு செய்வோம். புரியுதா? ஆனா உள்ளத்துல உள்ளதை வச்சு அல்லாஹ் தண்டிச்சானா? தண்டிக்கிற மலையை இறக்கிட்டான். அடுத்து அவர்கள் செயல்களை செய்யும் போது தண்டிப்போன்னு சொல்லி விஷயத்துக்கு வாங்க. இப்ப அல்லாஹுடைய விதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விதி இருக்கு. ஒன்று என்ன? அந்த விதியில் நாம் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது, மீற முடியாது. இப்ப கண்ணை அல்லாஹு தஆலா பார்ப்பதற்கு படைச்சிருக்கிறான், மூக்கை அல்லாஹு தஆலா நுகர்வதற்கு படைத்திருக்கிறான், வாயை அல்லாஹு தஆலா சாப்பிடுறதுக்கு படைச்சிருக்கிறான், காலை நடப்பதற்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சரியா? இதை நம்ம மாற்ற முடியுமா? முடியாது. கண்ணுடைய வேலையை கால் செய்யுமானா? செய்யாது. காலுடைய வேலையை மூக்கு செய்யுமானா? முடியாது. இது அல்லாஹுடைய கதரும் இல்திராரியும், கதரும் இல்திராரியும் நிர்பந்திக்கப்பட்ட விதி. நம்முடைய சலஃபுகள்ல ஒருத்தர் இடத்துல விதியை பற்றி கேட்கிறாங்க. புரியுதா? விதிக்கும் நம்முடைய விருப்பத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லு. விதிக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாமே விதியை கொண்டு நடக்குதுன்னு சொல்றீங்களே, அவ விதிக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்பதாக கேள்வி கேட்கிறாங்க. சரியா? அப்ப அந்த சலஃப் என்ன சொல்றாங்க? அவரை எந்திரிக்க சொல்றாங்க. எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அப்ப சொல்றாங்க, உங்களுடைய ஒரு காலை தூக்குங்கிறார். அவர் சொன்ன மாத்திரத்துல உடனே காலை தூக்கிட்டார், ஒரு காலை தூக்கிட்டார். அடுத்து அந்த சலஃப் சொல்றாங்க, அந்த இன்னொரு காலையும் தூக்குங்கிறார், இன்னொரு காலையும் தூக்குங்கிறார். அப்ப அவர் என்ன செஞ்சார்? இந்த காலை வச்சு இந்த காலை தூக்குனார். அப்ப இந்த சலப் சொல்றாங்க, இல்ல இல்லங்க, இந்த காலு தூக்குனது தூக்குனபடியே இருக்கட்டும், இந்த காலு தூக்குனது தூக்குனபடியே இருக்கட்டும், இந்த காலையும் தூக்குன. அப்ப அவர் கேட்கிறாரு, எப்படிங்க முடியும் சொல்லி, என்ன கேட்கிறாரு, எப்படி முடியும்? அப்ப அததான் சலப் உதாரணம் சொல்லி காட்டாங்க. இதுதான் நம்முடைய விருப்பத்திற்கும் நிர்பந்தம் நிர்பந்திக்கப்பட்ட விதிக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசம். இப்ப நான் உங்களை எந்திரிக்க சொன்னேன், உடனே நீங்க எந்திரிச்சு, இந்த எந்திரித்தல் உங்களுடைய விருப்பத்தோடு நடந்துச்சா, உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நடந்துச்சா, உங்களுடைய விருப்பத்தோடு நடந்துச்சு. இப்ப ஒரு காலை உயர்த்த சொன்னேன், உடனே நீங்க உயர்த்தினீங்க. ஏன் ஒரு காலை உயர்த்துவது உங்களுக்கு சாத்தியமானது, உங்களுடைய விருப்பத்தோடு நீங்க உயர்த்தினீங்க. இப்ப இன்னொரு காலை உயர்த்த சொன்னேன், நீங்க உயர்த்துறத நாடுறீங்க, உயர்த்தணும்னு சொல்லி நீங்க நாடுறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா உயர்த்த முடியுமா, முடியாது. இதுதான் நிர்பந்திக்கப்பட்ட விதி. சரி, இதை நீங்க புரியறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நம்ம யாராவது இந்தியாவில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டோமா, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இப்படி கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டோமா சொல்லுங்க. இதுதான் விதி. நம்முடைய தாய் தந்தையை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, நம்முடைய மொழியை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, நம்முடைய நிறத்தை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, நம்முடைய உடல் அமைப்பு அதை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது. இதுதான் நிர்பந்திக்கப்பட்ட விதி. இந்த நிர்பந்திக்கப்பட்ட விதிக்கும் சுதந்திரமாக நாம் செய்யக்கூடிய விதிக்கும் இடையில உள்ள வித்தியாசம். கதருன் இக்திராரியும் கதருன் இக்திராரியும், விதி நிர்பந்திக்கப்பட்டது, அதில் எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம செய்ய முடியாது. கதருன் இக்திராரியும், மனிதனுடைய விருப்பத்தால் முடிவு செய்யப்பட்ட ஒரு விதி. புரியுதா இல்லையா? இப்ப ஒரு மனிதன் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தான் அதில் நிர்பந்திக்கப்படுவதாக அவன் உணர்வதில்லை. இப்ப நீங்க உங்க வீட்டிலிருந்து தாரகுதாக்கு வரீங்க, யாராவது உங்களை நிர்பந்திச்சு வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து கொண்டாந்து வச்சு அமுக்குற மாதிரியா ஃபீல் பண்றீங்க? இல்லையே. அப்படி என்றால் இந்த ஒரு சாதாரண பொருளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்படி யாருமே எந்த ஒரு அறிவாளியும் சொல்ல மாட்டான். ஒரு மனிதன் நோய் வந்தா அவனுடைய விருப்பத்தால மருந்து சாப்பிடுறான், அவனுக்கு தாகம் எடுத்தால் அவனுடைய விருப்பத்தால் அவன் தண்ணி குடிக்கிறான், இது எல்லாமே அவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது, தன்னை யாரும் நிர்பந்திப்பதில்லை என்பதை அவன் கண்டிப்பா உணரும். இப்ப இதெல்லாம் மனிதர்கள் அவருடைய விருப்பத்தின்படி செய்வார்கள் என்பதை அல்லாஹ் முன்கூட்டி அறிந்திருக்கிறான், அதைதான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் எழுதுனதுக்கு மாற்றமாக நடக்காது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அறிவுல மாற்றம் ஏற்படாது, மனிதனுடைய அறிவுல மாற்றம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய அறிவுல மாற்றம் ஏற்படாது. சரி, இப்ப இந்த இபிலீஸை பொறுத்த வரைக்கும், எப்ப இந்த இபிலீஸ் அல்லாஹ்க்கு மாறு செய்தானோ அல்லாஹ் இவனு வெளியாகிட்டான். அப்ப அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்டான், புரியுதுங்களா, யா அல்லாஹ், அடியார்களை வழிகெடுக்கணும், எனக்கு நீ அந்த திறமையை கொடு, அந்த அறிவை கொடு, அந்த எனக்கு சக்தியை கொடுன்னு சொல்லி. அல்லாஹுத்தர உனக்கு என்னென்ன வேணும், சௌசிக்க அவர்களுடைய செல்வத்தில் போய் சேர்ந்துக்க, அவர்களுடைய பொருள்ல போய் சேர்ந்துக்க, குடும்பத்தில் சேர்ந்துக்க, உன்னுடைய தரைப்படையில காலாட்படையில எல்லாத்தையும் நீ அழைச்சிக்கொள். புரியுதா? அவர்களுக்கு நீ என்னென்னலாம் வாக்கு கொடுக்க முடியுமோ வாக்கு கொடுத்துக்க, ஆனா ஷைத்தானுடைய வாக்கு ஏமாற்றத்தை தவிர எதுவும் இல்லை. சரியா? இப்ப பாருங்க, இந்த ஷைத்தானுடைய வேலை என்ன, சைத்தானின் பக்கம் நாம் கெட்டதை சேர்க்கிறோமே, இது எப்படி? புரியுதா? கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், நல்ல கவனமா கேட்டீங்கன்னா புரியும். ஏற்கனவே உங்களுக்கு நாம் கூறினோம், சைத்தானும் அல்லாஹுடைய படை. நேரிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் படைப்பாளன் படைப்பதில் எந்த விதமான குறையையும் கூற முடியாது. அல்லாஹு தன்னை பாம்பு படைச்சிருக்கிறான், ஏண்டா ரொம்ப பாம்பு பிடிச்சுன்னு கேட்க முடியுமா? நமக்கு பாம்பு பார்த்தா கொல்லுங்கன்னு கட்டலை, தேலை பார்த்தா அடிங்க நமக்கு கட்டலை. ஆனா ஏன் இந்த பாம்பு அல்லாஹ் படைக்கணும், தேலை அல்லாஹ் படைக்கணும், அதுல என்ன ஞானம் இருக்கிறது? கண்டிப்பா ஒரு ஞானம் இருக்கு. புரியுதா இல்லையா? அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பு படைக்கப்பட்டிருப்பதிலும் அல்லாஹுவிற்கு கண்டிப்பாக அதிலே ஒரு ஞானம் இருக்கிறது. அதனுடைய அதாவது தீங்கு என்ற ஒரு பகுதியை நம்ம அறிவோம். இப்ப ஆடு இருக்கு, அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எது நன்மை என்ற ஒரு பகுதி, அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறோம், பாலை குடிக்கிறோம், அதிலும் ஒரு தீமை இருக்கும், அல்லாஹ் அறிஞ்சது. இப்ப பாம்பு தேழு இதனுடைய தீமை என்ற ஒரு பகுதியை நம்ம அறிகிறோம், ஆனா இதுல உள்ள பின்னாடி உள்ள நன்மைங்கிற ஒரு பகுதியை நம்ம அறியாமல் இருக்கும். புரியுதா? அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுடைய ஹிக்மத். இதான் நம்ம உங்களுக்கு சொன்னோம் ஏற்கனவே நேற்றைய பாடத்துல, சொர்க்கத்துக்கு போனாதான் நமக்கு புரிய வரும் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புடைய ஹிக்மத் என்னன்னு சொல்லி. சொர்க்கத்துல போனா இங்க பாருங்க, அங்க போய் நல்லா சாப்பிடுறது, தந்தூரி சாப்பிடுறது, சிக்கன் சாப்பிடுறது, பழத்தை சாப்பிடுறது, அது மட்டும் நமக்கு இன்பம் கிடையாது. புரியுதுங்களா? சொர்க்கத்துல நம்முடைய அறிவை அல்லாஹ் முழுமைப்படுத்தும். இந்த உலகத்துல எப்படி நம்ம முட்டாளம் மடையனா இருக்கணும் உங்களை சொல்ல என்ன சொல்ற? புரியுதா? கோச்சுக்காதீங்க. நம்ம உலகத்துல நமக்கு ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. என்னத்தை படித்தாலும் எவ்வளவு விளங்குது? கொஞ்சம் விளங்குது, அப்புறம் கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். துன்யால நம்முடைய அறிவு இருக்குது, இது வந்து ரொம்ப லிமிட்டடான அறிவு. அப்ப நம்முடைய அறிவு வந்து துன்யால வந்து ரொம்ப குறைவான அறிவு. இதை வச்சு ஒரு பெரிய புத்திசாலியா ஒருத்தர் ஆகிறான்னு வச்சுங்களேன், எவ்வளவுதான் பெரிய புத்திசாலி ஆனாலும் அடுத்த கொஞ்ச நாள் அவனுக்கு மேல ஒரு புத்திசாலி இருக்கிறான். ஒருத்தனுடைய சாதனையை முறியடிக்கிறதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னொருத்தன் வரப்போறான். ஏற்கனவே சாதனையை முறியடிச்சவன் கொஞ்ச நாள் இல்ல சாதனையே இல்லாத சாதாரண மனிதனா போயிடுவான். மனிதனுடைய அறிவு என்பது ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் பலவீனப்பட்டு போயிடும். ஞாபகம் மறந்து வந்துடும், குழப்பம் வந்துடும். இந்த அளவுக்கு தான் துன்யால எதையுமே ஒரு அடிப்படை ஒரு அளவுக்கு தான் விளங்க முடியும். அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து என்ன, நாலு கேள்வி கேட்டால் மண்டையை பிடிச்சுப்பான், பதில் சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய நியமத்துகள்ல சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு நியமத்து அவர்களுடைய அறிவை அல்லாஹ்வுத்தால அங்க முழுமைப்படுத்தும். எப்படி உடலுடைய ஆற்றல் இந்த துன்யால வந்து குறைவாக இருக்குது, சொர்க்கத்தில் அவர்களுக்கு முழுமைப்படுத்தப்படுது. நிரந்தரமான ஒரு லைஃப் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு உடல் வலிமை கொடுக்கப்படும். இப்ப இந்த துன்யால 60 வருஷம் 50 வருஷம் அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உண்டான உடல் ஆற்றல் மட்டும் கொடுக்கப்படும். அதுலேயும் கொஞ்ச நாள்ல பஞ்சரா போயிடும். ஏன்னா இடுப்பு வலி, கை வலி, குறுக்கு வலி, கண்ணு வலி, காது வலி, வயிற்று வலி, அப்புறம் நடக்க முடியாது, மூட்டு வலி, இப்படி. ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத எண்ட்லெஸ் லைஃப். அப்ப அந்த லைஃபுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹுத்தால எப்படி மனிதர்களுடைய உடலை பூரணமான ஒரு உடலாக, குறையில்லாத உடலாக, நோயில்லாத உடலாக, எந்த விதமான கோளாறுகள் இல்லாத உடலாக அல்லாஹ் ஆக்குறானோ, அதே போலதான் மனிதர்களுடைய அறிவையும் அல்லாஹுத்தால அங்க நிறைவு செய்கிறான். அப்படி அல்லாஹ் அங்க நிறைவு செய்யறதுனாலதான் உடலுடைய ஆற்றலையும் மனிதனுடைய அறிவையும் அங்க அல்லாஹுத்தால பூர்த்தி செய்யறதுனாலதான் இங்க பாருங்க, நம்ம இந்த கண்ணை கொண்டு சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்க முடியுது. ஏன் இந்த துன்யால அந்த சக்தியை அல்லாஹ் வைக்கல? அதனாலதான் உலகத்தில் அல்லாஹுத்தால நபிமார்களுக்கு கூட அல்லாஹ்வை காட்டல. அல்லாஹுத்தால தன்னை நபிமார்களுக்கு கூட காட்டல. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் மேராஜுடைய பாடல்கள். அங்க சொர்க்கத்துல இந்த கண்ணுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுத்துறதுனால அல்லாஹ்வுடைய முகத்தை அங்க நம்மளால பார்க்க முடியும். புரியுதா? இரண்டாவது, அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய சப்தத்தை கேட்டு அதை புரியக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த தாக்கத்தை, நம்ம கேட்கக்கூடிய தாக்கத்தை அல்லாஹுத்தால செவியிலையும் படைச்சிருவான். அல்லாஹ் பேசும்போது அதை புரியக்கூடிய சக்தியையும் அந்த பவரையும் அல்லாஹுத்தால நம்முடைய மூளையில படைச்சிருவான். புரியுதுங்களா? அல்லாஹுடைய பேச்சு எவ்வளவு பெரிய பேச்சா இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். இந்த துன்யால அல்லாஹுத்தால வஹிய, அதுவும் எப்படி அந்த வஹி அல்லாஹுவிடமிருந்து 7வது வானத்திலிருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டு அந்த முதல் வானத்திலிருந்து ஜிப்ரீல் பெயர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வஹிய ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தையே அப்படியே கீழே வச்சு அழுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஜைது இப்னு சாபித்துடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கும் போது, ஜைது இப்னு சாபித் அல்லது உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தொடையில ரசூலுல்லாஹ் தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருதுன்னு சொல்லி. எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுடைய நெற்றியில வந்து வேர்வை வரும், அப்படியே மாதுளையினுடைய முத்து விதைகளை போல அந்த வேர்வை வரும். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க வஹி வர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல அந்த சஹாபி ஜைது இப்னு சாபித் அல்லது உபை இப்னு கஅப் அவர் முடிவு செஞ்சுட்டாரு, முடிஞ்சு இன்னைக்கு நம்ம தொட ரெண்டா போயிருச்சு, வள்ளி தாங்க முடியல. குர்ஆன் அல்லாஹ் சூரா முஸம்மில் என்ன சொல்றான்? يَا أَيُّهَا الْمُزَّمِّلُ قُمِ اللَّيْلَ إِلَّا قَلِيلًا نِصْفَهُ أَوْ انْقُصْ مِنْهُ قَلِيلًا أَوْ زِدْ عَلَيْهِ وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا إِنَّا سَنُلْقِي عَلَيْكَ قَوْلًا ثَقِيلًا. நபியே உங்கள் மீது மிக கனமான வார்த்தையை நாம் இறக்குகின்றோம். புரியுதுங்களா? அவ்வளவு கனமான வார்த்தை. இப்ப இதை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய காதுல சக்தி வேணும் என்று சொன்னா அந்த சக்தியை அல்லாஹ் எங்கதான் கொடுக்கிறான்? சொர்க்கத்துல நேரடியா அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் கேட்பான். அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் பேசும்போது அந்த பேச்சை புரியக்கூடிய அறிவு அல்லாஹ் அங்க கொடுப்பான். இந்த துன்யால அந்த அறிவு நமக்கு கிடையாது. அப்ப ஒவ்வொரு படைப்பினுடைய ஆழமான அந்த ஹிக்மத்தை அறியக்கூடிய அந்த அறிவுனுடைய ஆற்றல் பவரை நமக்கு எங்க கொடுக்கப்படும்? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல ஆகிரத்துல கொடுக்கப்படும். அதனாலதான் நேற்று பாடத்துல நம்ம படிக்கும் பொழுது இதுக்கு மேல யாரு சிந்திக்கிறானோ அவன் பாவியாக ஆகிவிடுவான். புரியுதுங்களா? மறைக்கப்பட்ட கல்வி. அப்ப ஷைத்தான அல்லாஹு தாலா ஏன் படைத்தான் என்று நம்ம கேட்கக்கூடாது. ஏன் படைத்தான் என்று நம்ம கேட்கக்கூடாது. ஷைத்தானை அல்லாஹ் படைத்ததிலும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. ஷைத்தானை அல்லாஹ் படைத்ததிலும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அதனுடைய வெளிப்படையான ஹிக்மத் என்ன? அல்லாஹுவை தன்னுடைய விருப்பத்தோடு வணங்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹுவை தன்னுடைய விருப்பத்தோடு வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக அந்த ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது அந்த ஹிக்மத்துல ஒரு ஹிக்மத். இப்ப வழிகெடுக்கக்கூடிய வழிகேட்டின் பக்கம் தூண்டக்கூடிய ஷைத்தான் என்று ஒருவன் இல்லை என்றால் மக்கள் யாருமே கெட்டது செய்யவே மாட்டான், எல்லாருமே நல்ல வழியிலே போயிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒருவனை படைத்து நீ இவனுக்கு கட்டுப்படுறியா அல்லது என்னுடைய தூதர்களுக்கு கட்டுப்படுறியா? இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. உனக்கு நான் பாதையை காட்டிட்டேன். இந்த நன்றி உள்ளவர்களுடைய பாதை உனக்கு இருக்கு, பாவிகளுடைய பாதை உனக்கு இருக்கு. வ ஹதைனாஹு நஜிதை, இரண்டு பாதைகளையும் மனிதனுக்கு நாம் காட்டி கொடுத்து விட்டோம். இது ரஹ்மானுடைய பாதை, நபிமார்களுடைய பாதை, இது சைத்தானுடைய பாதை, கெட்டவர்களுடைய பாதை. இப்ப உன்னுடைய விருப்பத்தோடு நீ எந்த பாதையில் வர, உன்னுடைய விருப்பத்தோடு நீ எந்த பாதையில் வருகிறாய் அதற்கு ஏற்ப உன்னுடைய மரபின் சொல். அப்ப சைத்தான் படைக்கப்பட்டதனுடைய ஹிக்மத், அந்த தத்துவத்தில் ஒரு தத்துவம் என்ன? அல்லாஹு தஆலா அடியார்களை அவர்களுடைய விருப்பத்தின்படி விட்டு அவர்களை சோதித்து அறிய விரும்புகிறான். யார் தன்னுடைய விருப்பத்தோடு நேரான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள்? சரியா? இப்ப அடுத்து நீங்க கேட்ட கேள்வியினுடைய அந்த முக்கியமான பகுதி இங்க பாருங்க. நேற்று நீங்க பாடத்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே பதில் வந்திருக்கும். செயலை செய்வது மனிதன், செயலை படைப்பது அல்லாஹ். செயலை செய்வது அல்லாஹ், செயலை செய்வது மனிதன், செயலை படைப்பது அல்லாஹு தஆலா. அதே போலதான் வழி கெடுப்பது என்ற செயலை செய்பவன் சைத்தான், அந்த வழி கெடுத்தல் என்ற செயலை படைப்பவன் அல்லாஹ். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை படைப்பவன் யாரு? அல்லாஹ். ஒரு மனிதன் திருடுகிறான் என்றால் அந்த திருடு என்ற செயலை படைப்பவனும் அல்லாஹ் தான். அந்த திருடு என்ற செயலை படைப்பதில் எந்த குறையும் கிடையாது, திருடு என்ற செயலை செய்வதில் தான் குறை இருக்கிறது. ஆகவேதான் மனிதன் குற்றம் சாற்றப்படுகிறான், மனிதன் பழிக்கப்படுகிறான் தீய காரியங்களை அவன் செய்யும் போது. புரியுதுங்களா? தீய காரியங்களை அவன் செய்யும் போது அந்த செயலை அந்த நேரத்தில் அல்லாஹ் படைக்கின்றான். அப்படி அல்லாஹ் அந்த நேரத்தில் படைக்கவில்லை என்றால் மனிதன் செய்கிறான் அது நிகழ மாட்டேங்குது. அப்ப அந்த மனிதன் விலகி கொள்வான், கண்டிப்பா நம்ம செய்யறது தப்பு, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப வலுக்கட்டாயமாக அவன் அந்த செயலை விடுவதாக ஆயிடும், வலுக்கட்டாயமா அவன் நல்லவனாக ஆகிறதாயிடும். அப்படி வலுக்கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் விரும்புறது என்ன? யார் எதை செய்தாலும் அவர்களுடைய விருப்பத்தோடு, அவர்களுடைய சுய தேர்வு உரிமையோடு செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புறான். அதற்கேற்பதான் அல்லாஹ் கூலி கொடுக்குறான். அப்ப ஆகவே இந்த சைத்தான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்தான். அல்லாஹ் சொன்னா உன்னால எப்படி முடியுமோ வழிகெடுன்னு சொல்லு. இந்த சைத்தான் என்ன செய்யறான்? நமக்கு பாவங்களை அலங்கரித்து காட்டுகிறான், பாவங்களின் பக்கம் நம்மை அழைக்கிறான், பாவங்களின் பக்கம் நம்மை தூண்டுகிறான். அப்ப அந்த தூண்டுதலின் அடிப்படையில மனிதன் பாவத்தை செய்யும் போது இப்ப நம்ம சொல்றோம் சைத்தான் இந்த மனிதனை வழிகெடுத்தான். சைத்தான் இந்த மனிதனை வழிகெடுத்தான் அல்லது நப்சு, என்னுடைய நப்சு என்னை வழிகெடுத்து விட்டது என்று சொல்றோம். ஏன்? அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த நப்சு நமக்கு ஆசையை கொடுக்குது, தூண்டுது. இந்த நப்சுல தான் அந்த ஆசை பிறக்குது. சைத்தான் வெளியிலிருந்து தூண்டும் போது அந்த சைத்தானுடைய பேச்சை உள்வாங்கக்கூடியது எது? உள்ளத்தில் உள்ள அந்த கெட்ட நப்ஸ், அது வந்து அதை ஏற்றுக்குது. அவன் சொன்ன உடனே உடனே ஓகே சித்தா என்ன ஆசை வருது, புரியுதா? எப்படி நல்ல ஒரு உணவை பார்க்கும்போது ஆசை வருதோ, நல்ல ஒரு குறிபானத்தை பார்க்கும்போது ஆசை வருதோ, ஒரு நல்ல பொருளை பார்க்கும்போது ஆசை வருதோ, அந்த மாதிரி கெட்ட செயலை சைத்தான் தூண்டும் போது நப்சுக்கு அதன் மேல ஆசை வருது. நப்சு என்பது நம்முடைய உள்ளத்துக்குள்ள உடலுக்குள்ள இருக்குது, நம்முடைய உடலோடு அது சேர்ந்து இருக்குது. அப்ப அதுல ஆசை வந்த உடனேதான் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உறுப்புகள் செயல்படும். இப்ப பாருங்க, மூன்று, மனிதன் தீமை செய்தான் என்று நம்ம சொல்றோம், கரெக்ட். ஏன்? அந்த செயலை நேரடியாக செய்தவன் யாரு? மனிதன். இந்த நப்சு தீமை செய்தது என்று சொல்றோம். ஏன்? இந்த நப்சு தான் தீமை செய்வதற்கு மனிதனை தூண்டியது. எனவே அந்த தீமை என்ற செயல நப்சின் பக்கமும் சேர்க்கிறோம். ஷைத்தான் கெட்டதை செய்தான் என்று நம்ம சொல்றோம். ஏன்? அந்த ஷைத்தான் தான் அந்த கெட்ட செயலை செய்வதற்கு தூண்டினான். அப்ப அந்த அடிப்படையில வழிகேட்டை ஷைத்தானின் பக்கமும் சேர்க்கப்படுகிறது. காரணம் என்ன? ஷைத்தான் தான் அந்த வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைக்கிறான், வழிகேட்டின் பக்கம் மக்களை தூண்டுகிறான், வழிகேட்டை மக்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான். எனவே அந்த வழிகெடுத்தல் என்ற செயலை சைத்தானின் பக்கம் சேர்க்கப்படுகிறது, புரியுதா? இதே அடிப்படையில தான் இன்னும் கொஞ்சம் இதற்கு மேலாக விதியினுடைய அடுத்த அடிப்படை, இது விதியினுடைய செயல் என்ற அடிப்படை. அடுத்து விதியினுடைய இன்னொரு அடிப்படை என்ன? படைத்தல். அந்த படைத்தல் என்ற அடிப்படையில வழிகெடுத்தல் என்ற செயலை யார் பக்கம் சேர்க்கப்படுகிறது? அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படுகிறது. அல்லாஹு தாலா யாரை நாடுகின்றானோ அவனை அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுகின்றான், யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் வழி கெடுக்கின்றான். இது எதன் அடிப்படையில் சேர்க்கப்படுகிறது? படைத்தல் என்ற அடிப்படையில். ஷைத்தான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த படைத்தல் என்ற செயல் அல்லாஹ் நாடாமல் நடக்குமா? அப்ப ஷைத்தானை விட அல்லாஹு தாலா ஆற்றல் மிக்கவன், அல்லாஹுதான் படைப்பாளன், இறைவன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை தான் படைத்தல் என்ற தன்மை. அந்த அடிப்படையில தான் மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ் யாரை வழிகெடுப்பானோ அவர்களை யாரும் நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தி விடுவானோ அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹுடைய வல்லமையை மற்ற எல்லா படைப்புகளுடைய வல்லமையை விட மிகைப்படுத்துவதற்காகவும், அதாவது மேன்மையாக்கி புகழ்வதற்காக வேண்டியும் சொல்லப்படுகிறது. மன் யஹ்திஹில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத் வமன் யுத்லில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா. யாரை அல்லாஹு தலா நேர்வழி காட்டுகின்றானோ பகுவல் முஹ்தன், அவர் தான் நேர்வழி பெற்றவர். உமையுதலில் யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விடுகின்றானோ பலன் தஜிதலகு வலிய முர்ஷிதா, நபியே அவனை பாதுகாக்கக்கூடிய, அவனை நேர்வழியில் செலுத்தக்கூடிய யாரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்போ வழிகெடுத்தல் என்ற செயல் முதலாவதாக யார் பக்கம் சேர்க்கப்படுகிறது? மனிதனின் பக்கமோ அல்லது சைத்தானின் பக்கமோ சேர்க்கப்படுகிறது. எந்த அடிப்படையில்? அந்த செயல் அவர்கள் புறத்திலிருந்து நிகழ்கிறது என்ற அடிப்படையில். அவர்கள் அந்த செயலை உடையவர்கள், அந்த செயலை செய்தார்கள், அந்த செயல் அவர்களோடு சேர்ந்திருக்கிறது என்ற அடிப்படையில். அதே வழிகெடுத்தல் என்ற செயல் அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படுகிறது. எந்த அடிப்படையில? அதை அல்லாஹு தலா படைக்கிறான் என்ற அடிப்படையில், அல்லாஹுடைய வல்லமையை காட்டுவதற்காக. ஏன்? படைத்தல் என்பதுல ரெண்டு கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். நல்லதை படைப்பவனும் அல்லாஹுதான், கெட்டதை படைப்பவனும் அல்லாஹுதான். அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை. காஃபிர்கள் மஜூசிகள் பல பேர் எப்படி நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, நல்லதை அல்லாஹ் படைக்கிறான், கெட்டதை சைத்தான் படைக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த முட்டாள்கள் என்ன விளங்கிக்கிட்டாங்க? எப்போது நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த லாஜிக் தத்துவம், அல்லாஹ் இப்பேற்பட்ட நல்லவன்னு அல்லாஹ்வை சொல்றோம், அப்ப கெட்டதை படிச்சா அல்லாஹ்வை கெட்டவன்னு சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம், படைத்தல் என்பதில் எல்லாமே நன்மைதான். படைத்தல் என்பதில் எந்த விதமான தீமையும் கெட்டதும் கிடையாது. செயலை செய்வதில் தான் நன்மை அல்லது கெட்டது தீமை என்பது இருக்கிறது. இப்ப இந்த முட்டாள்கள் தத்துவத்தின் அடிப்படையில இப்படி புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை இவங்க பாதுகாக்கிற மாதிரி இப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. இந்த தத்துவத்தின் படி பேசுறவருக்கானே எப்படி பேசுவான்னா, இவனுக்கு ரொம்ப அல்லாஹ் மேல பக்தி வந்துட்ட மாதிரியும், அல்லாஹ்வை ரொம்ப பாதுகாக்கிற மாதிரியும், அல்லாஹ்வை ரொம்ப பரிசுத்தமா நம்புற மாதிரியும் அப்படித்தான் பேசுவாங்க. இந்த தௌஹீத் மாத்திருக்குதே, இவங்க பேச்சு கேட்டு மக்கள் ஏன் மயங்குறாங்கன்னா, அவங்க பேச்சு அப்படித்தான் இருக்கும். வா, என்ன தக்குவாங்க, என்ன ஈமானுங்க, அல்லாஹ் மேல என்ன பக்திங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு. பாமர்கள் அடிப்படை உசூல் தெரியாதவங்க பொத்து பொத்து பொத்துன்னு அவங்களுடைய வலையில விழுந்துருவாங்க. கொஞ்ச நாளையில அந்த தீமையே, அந்த தத்துவம், பொய்யான தத்துவமே அவங்களுக்கு அலங்கரிக்கப்படணும். அதுக்கப்புறம் சைத்தான் அவங்கள டெவலப் பண்ணி கூட்டு போயிட்டே இருக்கும். இது பாருங்க, இந்த அறிவாளிக்கு சொல்லுபடி அல்லாஹ் நல்லவன், அதனால நல்லதுதான் செய்வான், நல்லதை தான் படைப்பான். சைத்தான் தான் கெட்டவன், எனவே கெட்டதை படைக்கிறதெல்லாம் சைத்தான் அப்படின்னு சொன்னா இங்க என்ன பிரச்சனை? படைக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் ஆகிறான், புரியுதா? அல்லாஹ் ஒரு காலுக்கு, சைத்தான் ஒரு காலுக்கு. இப்ப என்ன ஆகுது? ஒரு மனிதன் திருட போறான், அல்லாஹு தஆலா அந்த மனிதன் திருடக்கூடாதுன்னு விரும்புறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சைத்தான் தான் அவன் திருடன் விரும்பி அவனை திருட வச்சுட்டாங்கிறான். அப்ப என்ன ஆச்சு? அல்லாஹோட சைத்தான் சக்தி உள்ளவன் ஆயிடுச்சு, அல்லாஹோட சைத்தான் சக்தி உள்ளவன் ஆயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய மனமை, இது எவ்வளவு பெரிய அறியாமை. இது அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னாடி சைத்தான் எவ்வளவு அற்பமான. அப்படி இருந்தா எப்ப அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஏழாவது வானத்திலிருந்து சைத்தான் மீது சாபத்தை இறக்கி நீ வெளியப்படான்னு சொன்னானோ, அப்ப சைத்தான் என்ன செஞ்சிருக்கலாம்? நாயே வெளியே போனோம், உன்னால முடிஞ்சா வெளியாக்கி பாரு. அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடிய ஒரு பவராக இந்த சைத்தானை அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வை பாதுகாக்க நினைச்சிட்டு கடைசியில இன்னொரு பக்கம் இன்னொரு கடவுளை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு எதிரான, அல்லாஹ்வுக்கு சமமான நிகரான தாக்கத்துள்ள இன்னொரு கடவுளை அவர்கள் உருவாக்கி அவர்கள் சிறுக்கு பெரிய சிறுக்குல போயிட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? சரி, அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? சைத்தான் கண்டிப்பாக வழிகெடுத்தல் என்ற அந்த செயலில் அவனுக்கு தொடர்பு இருக்கிறது. அவன் எப்படி தொடர்புடையவனா இருக்கிறான்? நமக்கு நம்முடைய உள்ளத்துல வந்து அந்த கெட்டதனுடைய ஆசையை அவன் ஏற்படுத்துறான். கெட்டதை நன்மையாக காட்டி நம்ம அதன் பக்கம் அழைக்கிறான். அந்த அடிப்படையில சைத்தான் வழிகெடுக்கின்றான் என்று நம்ம சொல்றோம். அப்ப திரும்ப உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் அவன் அப்படி செய்யும்படி அல்லாஹ் அவனை விட்டான் அப்படின்னு சொல்லி அங்கதான் நம்ம போய் நின்றுறோம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அதற்கு ஏன் அந்த பவர் அல்லாஹ் சைத்தானுக்கு கொடுத்தான்? அது அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது, அதுல நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதுல அதிகப்படியா நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. நீ சைத்தானுக்கு பின்னாடி போறியா அல்லது தூதர்களுக்கு பின்னாடி போறியா என்று உன்னுடைய விருப்பத்தின்படி நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த அளவு சொல்லிட்டு நம்ம நின்று அதுக்கு மேல நம்ம தாண்டி போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய இல்மு போகாது அதுக்கு. புரியுதுங்களா? சரி, இப்ப திரும்ப விஷயத்துக்கு வாங்க. ஆதாரங்களுக்கு யார் கட்டுப்பட்டு விடுகின்றார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையில எப்போதுமே தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. யார் ஆதாரத்தை விட்டுட்டு அறிவுக்கு பின்னாடி போறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை அவர்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகுது? கடைசியில அல்லாஹுடைய விஷயத்திலேயே தர்க்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி விடுகின்றது. பாத்தீங்கன்னா சூரத்துல் ஹஜ்ஜில ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِنَ النَّاسِ مَنْ يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ. மனிதர்களில் சிலர் இல்மு இல்லாமல் அல்லாஹ்வின் விஷயத்தில் தர்க்கிக்கின்றார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுவதாக இருந்தால் என்ன வேணும்? இல்மு. அந்த இல்மு இந்த அக்கல், இந்த அறிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்க கூடாது. எங்கிருந்து எடுக்கப்படணும்? அல்லாஹ் இறக்கிய வஹியிலிருந்து இறக்கப்படணும். அல்லாஹ் இறக்கிய வஹியில் இல்லாமல் இந்த அக்கல், இந்த புத்தியுடைய அறிவை கொண்டு, கல்வியை கொண்டு ஒரு மனிதன் பேச ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி பாருங்க, வயத்தபிஉக்குல்ல ஷைத்தானி மரீஸ். அதே வசனத்துடைய இரண்டாவது பகுதி, வயத்தபிஉக்குல்ல ஷைத்தானி மரீஸ், வரம்பு மீறிய ஷைத்தானைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். இதே அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனத்தை பாருங்க, இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? வமின் அன்னாஸ் மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மி வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் தர்க்கிக்கின்றார்கள் இல்மு இல்லாமல், ஹுதன் வழிகாட்டுதல் நேர்வழி இல்லாமல், வலா கிதாபின் முனீர் இன்னும் தெளிவான வேத அறிவு இல்லாமல். அல்லாஹுவை பற்றி பேசுவதாக இருந்தால் இல்மு தேவை, ஹிதாயத்து தேவை, அல்லாஹுடைய கிதாபு தேவை. இதைத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்பும். நாம் பார்க்கின்ற வஸ்துக்களை நாம் பார்த்து புரிந்து அதனுடைய தத்துவங்களை நம்ம உருவாக்கிடலாம். இப்ப மனிதன் தண்ணியை பற்றி சிந்திச்சான், தண்ணியுடைய தன்மைகளை பற்றி சிந்திச்சான், இந்த தண்ணியிலிருந்து என்னென்ன செய்ய முடியுங்கிறத கண்டுபிடிச்சான். காற்றை மனிதன் பார்க்கிறான், உணர்கிறான். அப்ப அந்த காற்றை மனிதன் உணரும் பொழுது இந்த காற்றை வைத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அதை வைத்து பல பொருள்களை உருவாக்குறான், இயக்குறான். நெருப்பு கண்ணுக்கு நேரம் தெரியுது. இந்த நெருப்பை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு இந்த நெருப்பை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும் இன்னைக்கு உருவாக்கியிருக்கான் இல்லையா. எந்த ஒன்றை நாம் பார்க்கிறோமோ அதன் மீது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தன்மையை உணர்ந்து அதனுடைய தத்துவத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். நெருப்புல இன்ன தன்மை இருக்குது, தண்ணியில இன்ன தன்மை இருக்கு, காற்றுல இன்ன தன்மை இருக்கு, மண்ணுல இன்ன தன்மை இருக்குது, இந்த பொருள்ல இன்ன தன்மை இருக்கிறது கண்டுபிடிச்சு அதனுடைய தத்துவத்தை உண்டாக்கி அதுல இருந்து மனிதன் பயன்பெறலாம், அதை பத்தி விளக்கலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த மனிதன் எங்கே பார்த்தான்? அல்லாஹுவை பற்றி அறிவதற்குண்டான அறிவு இவனுக்கு எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹுவை பற்றி அறிவதற்குண்டான அறிவு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் மூலமாக கொடுத்து இந்த அறிவு அதை புரிந்து கொள்வதற்கு துணை செய்யும்படி அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இந்த அறிவு தேவை. ஆனா எதுக்கு தேவை? நபிமார்களுடைய அந்த வழிகாட்டுதலை புரிவதற்கு சிந்திப்பதற்கு தேவை. அப்ப இந்த அறிவானது தனிச்சு போகக்கூடாது. யார் விஷயத்துல? அல்லாஹுடைய விஷயத்துல. துன்யா விஷயத்தில் அல்லாஹ் விட்டுட்டான். எல்லாத்தையும் நிர்ணயிச்சுட்டு மனிதனுடைய இயற்கையில அல்லாஹு தஆலா அதை கண்டுபிடிக்கக்கூடிய அதன் பக்கம் செல்லக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இந்த முதல்ல ஆமையெல்லாம் கடலுக்கு வெளியில வந்து ஆற்றுக்கு வெளியில வந்து மண்ணை தோண்டி முட்டையை போட்டு புதைச்சிட்டு போயிடுது. இப்ப அந்த முட்டையிலிருந்து அந்த முதல குட்டி ஆமை குட்டி வெளியே வருது. வந்த உடனேயே அது எவ்வளவு நேரம் அந்த மண்ணுக்குள்ளார இருக்க முடியுமோ அந்த நேரத்துக்குள்ளார அதுக்கு எப்படி அறிவு வந்துச்சு பாருங்க. நம்ம மண்ணுக்குள்ளார இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா மூச்சு முட்டி நம்ம இங்கேயே செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அது அதால முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு ஆழத்துல புதைச்சி வச்சிருக்கு. தட்டி தட்டி விட்டுவிட்டு நேரம் மண்ணுக்கு மேல வந்துடும். மண்ணுக்கு மேல வந்தது பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய இடம் மண்ணு கிடையாது, நம்ம இருக்கக்கூடிய இடம் தண்ணி அப்படின்னு சொல்லி அது கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியை நோக்கி வேகமா ஓடி தண்ணிக்குள்ள இருக்கு. இந்த அறிவை யார் கொடுக்குறா? இதுதான் இந்த துன்யாவுடைய அறிவுங்கிறது. எப்படி மற்ற படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போல மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்ப குழந்தைகளை பாருங்க, அந்த குழந்தைகளுக்குண்டான அறிவு பாருங்க, அதனுடைய செயல்பாடுகளை பாருங்க. இதெல்லாம் யார் வழிகாட்டுறா? அல்லாஹ் இயற்கையா வழிகாட்டுறான். நேச்சுரல், அதெல்லாம் மைண்ட் செட். புரியுதா? நம்முடைய ஹார்ட்லயும் நம்முடைய மைண்ட்லயும் இது ஆல்ரெடி செட் பண்ணப்படும். அல்லாஹுவை பற்றிய விஷயத்தை அல்லாஹ் அப்படி விடல. அல்லாஹு தஆலா அந்த அறிவை வேதத்துல இறக்கி நபிமார்களுக்கு கொடுத்து நபிமார்கள் பின்னாடி போங்க, அதுக்கு இந்த அறிவை நீங்க பயன்படுத்தணும் சொல்லு. அப்ப இந்த அறிவை அதிலிருந்து நம்ம பிரிச்சு பயன்படுத்தக்கூடாது. பிரிச்சு பயன்படுத்தினா குழப்பமாயிடும். அந்த நம்முடைய அக்களை நபிமார்களுடைய அந்த ஹிதாயத் அந்த வழிகாட்டுதலோடு சேர்த்துதான் நம்ம கொண்டு போகணும். சரியா? இப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க விஷயத்துக்கு வாங்க. நம்ம முன்னுரையிலே நிறைய போயிட்டே இருக்கு. பின்னாடி இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடம். அல்லாஹ் எங்க இருக்கான், படைச்ச ரப்பு எங்க இருக்கான் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னா நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஏழு வானங்களுக்கு மேலாக அவன் படைத்த குருசி, அதற்கு மேலே அவன் படைத்த அரசு, அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இதுதான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதுக்குறான ஆதாரங்களை நம்ம படிப்போம். சரியா? இப்ப நம்ம என்ன முதலாவதாக இந்த இடத்துல சொல்ல போறோம், இந்த தத்துவத்தின்படி போறவன் குழம்புனான். ஏன்? இவனை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை விட அறிவு ரொம்ப பெருசுன்னு வழங்கி வச்சிருக்கான். இவன் எப்படி வழங்கி வச்சிருக்கிறான்? ஆதாரம்னா குர்ஆன் ஹதீஸை விட இவனுடைய அறிவு வந்து ரொம்ப பெருசுன்னு வழங்கி வச்சிருக்கிறானா? உடனே சிந்திக்க ஆரம்பிச்சான். அது எப்படி எல்லாம் மேல இருக்கான்னா மேலா இங்க மேல அப்படிமா அரிசிக்கு மேல அரிசிக்கு மேலடா. அப்ப அரிசி வந்து அல்லாவை தாங்கிட்டு இருக்கா? அப்ப அல்லாவை தாங்குற அளவுக்கு அரிசின்னு சொன்னா அரிசி அல்லாவோட பெருசா போயிடுச்சு. எப்படி சிந்திக்கலாம் பாருங்க. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய நோயுற்ற பலவீனமான சிந்தனையிலே அவர்கள் கட்டக்கூடிய கட்டிடம். எப்படி தண்ணிக்கு மேல ஒருத்தன் கட்டடம் கட்டுறான், மண் அஸ்திவாரமே போடாம மணல் மண்ணுக்கு மேல ஒருத்தன் கட்டடம் கட்டுறான். அந்த மாதிரி இந்த அறிவுக்கு மேல அவங்களா கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஓ அப்படியா? அப்ப அப்படி சொன்ன அல்லாஹ் இருக்கிறான், இருக்கிறான், எங்கேயும் இருப்பான் முடிஞ்சு போச்சு. இப்படி தத்துவத்தை கொண்டு அவர்கள் சரி பண்ண நாடி ஒன்றுக்கு மேற்பட்ட முரண்பாடுகள் குழப்பங்கள்லையும் வழிகேடுகளையும் தான் அவங்க சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டு வரோம், யாரு தத்துவத்தை கொண்டு ஒரு அளவுகளை கொண்டு வருவானோ குரானுக்கு எதிராக, அப்ப கண்டிப்பா அவன் அதை விட ஒரு பெரிய முரண்பாட்டில் தான் விழுவான். எப்படி வந்து நன்மையை படைக்கிறதுக்கு அல்லாவும் தீமையை படைக்கிறது சைத்தான்னு சொல்லி எவ்வளவு பெரிய முரண்பாட்டில் விழுந்தார்களோ அதே போலதான் இவங்களும். அப்ப கடைசியில இவங்க எந்த அளவுக்கு சொல்ல வந்துட்டாங்க, அல்லாஹ் அரசுக்கு மேல இருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்றது, எங்க வேணாலும் இருப்பான். அப்ப கடைசியில எங்க அஸ்தகஃபிருல்லாஹ்லாதீம், ஒரு முஸ்லீமால சொல்றதுக்கு நான் பூசணும். அப்போ மனிதர்கள் மனந்தளம் கழிக்கக்கூடிய இடத்துல அங்கேயும் இருப்பான. அல்லாஹ் இடத்தை விட்டு பரிசுத்தமாக்கணும்னு நினைச்சானுவ, இப்படி அல்லாஹுத்தர அரசுக்கு மேல இருக்கான்னு நம்ம சொன்னப்ப அது எப்படிங்க அல்லாஹ்க்கு இடம்னு ஒண்ணு நீங்க தேவையாக்கி வச்சுட்டீங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவன் அப்படின்னு நமக்கு பாடம் எடுத்தாங்க. கடைசியில அல்லாஹ் எங்கேயும் இருப்பாங்க, எங்க வேணாலும் இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அல்லாஹ் எங்கெல்லாம் இருப்பாங்க, எங்க வேணாலும் இருப்பாங்க, எந்த இடத்தையும் நம்ம நீக்க முடியாதுங்க. அப்ப அசுத்தம் நஜிசு சாக்கடை அங்க கூட இருக்கலாம் அல்லாஹ். எப்படி சைத்தான் அவர்களை வழிகெடுத்தான் பாரு. அப்ப பாதுகாப்பு என்ன, நமக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தின்படியும் நபியுடைய சுன்னாவின்படியும் போயிருந்ததான் பாதுகாப்பு. ஏன், அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா மிக அறிந்தவனா, அவனுடைய படைப்புகள் மிக அறிந்தவர்களா? அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவனுடைய நபிமார்கள் மிக அறிந்தவர்களா, நாம் மிக அறிந்தவர்களா? அவனுடைய நபிமார்கள் மிக அறிந்தவர்கள். அப்ப நபிமார்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு மேல் உயர்ந்திருக்கிறான், ஏழு வானங்களுக்கு மேலாக இருக்கின்றான். புரியுதா? அந்த ஆதாரங்கள் நம்ம படிப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்கள் பூமியை படைச்சிருக்கிறான், ஏழு வானங்களை படைச்சிருக்கிறான், அதற்கு மேல குர்சியை படைச்சிருக்கிறான், அதுக்கு மேல அர்ஷ படைச்சிருக்கிறான். இப்ப என்ன விஷயம், ஏன் இமாம் அவர்கள் உள்ள அர்ஷு வல் குர்சியு ஹக்குன்னு சொல்றாங்க? ரொம்ப பேர் நல்ல கவனிங்க, அல்லாஹு தாலா வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அல்லாஹு தாலா நமக்கு மேல் படைப்பினங்களுக்கு மேல் படைப்பினங்களை விட்டு அப்பாற்பட்டு உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்பாதவர்கள் அரிசியை நம்புறதில்லை, குர்சியை நம்புறதில்லை. அரிசியையும் நம்புவதில்லை, குர்சியை நம்புறதில்லை. இன்றைக்கு இந்த சுன்னத்துல் ஜமாத்துல பெரும்பாலும் மஸ்ஜிதுகள் இருக்காங்க பாருங்க, மதத்தாக்கள்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல இந்த தமிழ் கூட்டம் எல்லாமே வந்துடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வாயினால அரிசி குர்சின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, வாயால அரிசி குர்சின்னு சொல்லுவாங்க. அரிசி இருக்குதான், குர்சி இருக்குதான், நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, அரிசினா என்ன குர்சினா என்னன்னு சொல்லிட்டு, அதாங்க அந்த மொத்த உலகம் அங்க அப்படின்னு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, மொத்த உலகம் அரிசினா அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, குர்சினா அல்லாஹ்வுடைய ஒரு பவரை குறிக்கக்கூடிய வார்த்தை முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய பவரை குறிப்பதற்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தையாகத்தான் இந்த அரிசியும் குர்சியையும் அவங்க விளக்குவாங்களே தவிர நம்புவாங்களே தவிர. புரியுதா? இது அல்லாஹ் படைத்த படைப்புகளில் இரண்டு முக்கியமான படைப்புகள் என்பதை அவர்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், அல்லாஹு தாலா அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை அவர்கள் நம்ப தயாராயில்லை. இந்த ரெண்டும் அல்லாஹுடைய படைப்புகள்ல பிரம்மாண்டமான படைப்பு. இந்த படைப்புல ஒரு படைப்பு ஏழு வானத்துக்கு மேல இருக்குது, அதுக்கு மேல அரிசுங்கிற படைப்பு இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டா எதையும் ஏற்றுக்கொள்வது அங்க அவங்களுக்கு கட்டாயமாயிடும். அதுக்கு மேல அல்லாஹ் இருக்காங்கிறது ஏற்றுக்கொள்வது கட்டாயமாயிடும். ஆனா அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மேல இல்ல, அவன் மேல இருக்கான்னு சொன்னா அல்லாஹ் திசைக்கு தேவையுள்ளவனாயிட்டானா அப்படின்னு அவங்களுடைய கொள்கையின்படி அல்லாஹுவை எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு கொண்டு வரதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, இந்த குர்சி அரிசி என்பத இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையை குறிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை குறிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை குறிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை. வஸியா குர்சியுஹு சமாவாத்தி வல் அர்த், அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய குர்சி அதாவது அல்லாஹ்வுடைய ஆட்சி வான பூமியில் இருக்கிறதுன்றுவாங்க. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, ரஹ்மான் அரிசின் மீது இருக்கிறான். என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சி அரிசின் மீது இருக்கிறது. அரிசுனா என்னங்க, அது ஒரு பொருள், அது ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, அது ஒரு அல்லாஹ்வுடைய சக்தி, இப்படி குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா இல்லையா? அதை மறுத்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் சுருக்கமான வார்த்தையில இமாம் சொல்றாங்க, வல் அர்ஷு வல் குர்சியு ஹக்கும். முதல்ல பாடத்தை மூணு வரியையும் அதுக்கப்புறம் உள்ளார போவோம். அரிசும் குருசியும் உண்மை, வல் அரிசு வல் குருசியு ஹக்குன், அரிசும் குருசியும் உண்மைதான். என்ன அர்த்தம் உண்மைதான் என்று சொல்லும் பொழுது, அரிசி என்பது ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அது தனி படைப்பு, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் வல்லமை என்பது இது அல்லாஹ்வுடைய சிஃபத். இது எப்படி பூமி என்பது ஒரு படைப்போ, வானம் என்பது ஒரு படைப்போ, காற்று என்பது ஒரு படைப்போ, அது போன்று அருஷ் என்பது இது யதார்த்தத்தில் உண்மையில் இருக்கக்கூடிய அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு. ஹக்கு இது வல் அருஷ் வல் குர்சியு ஹக்கு. அதே போலதான் குர்சியும் அல்லாஹுடைய படைப்புல அது ஒரு படைப்பு ஹக்கு. அது யதார்த்தமாக யதார்த்தத்தில் உள்ள ஒன்று. அல்லாஹுடைய தன்மைகளை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை அல்ல. அல்லாஹுடைய தன்மை, வல்லமை, அறிவு, ஞானம், சக்தி, பவர், இதெல்லாம் அல்லாஹுடைய சிபத்தை சொல்லி காட்டக்கூடிய வார்த்தைகள். இந்த ரெண்டும் வல் அருஷு வல் குர்சியு ஹக்குன். அருஷ் என்பது உண்மை, அதாவது அது ஒரு யதார்த்தமாக அல்லாஹுடைய படைப்புகளிலே படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு, கற்பனையில் உள்ளது அல்ல. இப்ப இது இருக்கு, இது என்ன யதார்த்தத்தில் இருக்கு, உண்மையில நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளுடைய பிரமாணம் என்ன பின்னாடி படிப்போம், புரியுதா? வல் குர்சியு ஹக்குன், குருசியும் உண்மைதான். அப்ப குருசி உண்மைதான் என்றால் என்ன, அதுவும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, அது அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அது இருக்குது, புரியுதா? அடுத்து பாருங்க, வஹுவ முஸ்தகனின் அனில் அரிஷி வமா தூனஹு. இப்ப இந்த இரண்டாவது வரியில இமாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அந்த கேள்வி என்ன, ஏன் அல்லாஹ் நீ அது ஒரு படைப்பு, அது ஒரு தனிப்பட்ட படைப்புன்னு சொன்னா, அதை பொதுவா ஆட்சியா அல்லாஹ்வுடைய சக்திங்கிற அர்த்தத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா, அப்ப என்ன சொல்றீங்க நீங்க, அப்போ இப்படி ஒரு புதிய படைப்பு இருக்கோ, அப்ப எதுக்கு அல்லாத படைக்கணும், ஓ அதுல இருந்துதான் ஆட்சி செய்யணுமோ? இப்ப நம்ம என்ன சொல்றோம், எப்படி ஒரு மன்னருக்கு ஒரு கட்டில் இருக்குமோ, மன்னர் உட்கார்றதுக்கு ஆட்சி செய்யறதுக்கு ஒரு கட்டில் இருக்குமோ, உதாரணம் சொல்லல, அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த அரிஷ் என்ற வார்த்தை மன்னர்கள் உட்காரக்கூடிய உயர்தரமான ஒரு கட்டிலை குறிக்கக்கூடிய வார்த்தை. மன்னர்கள் உட்காரக்கூடிய உயர்தரமான ஆட்சி அதிகாரத்துக்குரிய கட்டிலை குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு என்று ஒரு அரிசியை வைத்திருக்கிறான். இதுதான் குரான் சொல்லக்கூடிய கருத்து, ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இப்படி சொன்ன உடனே, ஓஹோ அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹுவே அரிசின் பக்கம் தேவையுள்ளவளா ஆயிட்டீங்க. எப்படி வந்து ஒரு மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு அவருடைய அரியாசனத்துல கட்டில வந்து உட்கார்ந்து ஆட்சி செலுத்துவாரோ, அந்த மாதிரி ஒரு கட்டிலின் பக்கம் தேவை உள்ளவங்களாக நீங்க அல்லாஹ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற, புரியுதா? இது எதுக்கு அவங்க சொல்றாங்க, நம்முடைய இந்த கொள்கையை சொல்லக்கூடிய பாமர மக்களை திகைக்க வைப்பதற்காக, வாயடிக்க வைப்பதற்காக. இப்ப இதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன வரும், ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லி, பொதுவா இல்லம் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இப்ப பாருங்க, அல்லாஹுவிற்கு அரிசு உள்ளது என்று சொல்வது, அல்லாஹுத்தலா தனக்கென்று ஒரு அரிசை வைத்திருக்கிறான் என்று சொல்றது, இது நம்முடைய விருப்பத்தில் சொல்றோமா, அல்லாஹ் சொல்லி எதை சொல்றோமா, நபிமார்கள் சொன்னதை நம்ம சொல்றோமா, அல்லது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த அரிசுங்கிறது அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறோமா, நபிமார்கள் சொன்னதை நம்ம கொண்டு போய் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து சொல்றோம். இப்ப கேள்வி என்ன, அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க அல்லாஹ் அதற்கு தேவை உள்ளவன் என்று நீங்க சொன்னீங்கன்னா, அரிசி அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்ததுனால நீங்க நம்ம மேல என்ன குற்றம் சொல்றீங்க, நீங்க அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவை உள்ளவன் ஆக்கிட்டீங்க, நம்ம மேல குற்றம் சொல்றாங்களே, நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், இப்படி நீங்கள் குற்றம் சுமத்தினால் இந்த குற்றத்தை உங்கள் மீதும் சுமத்துங்கள். ஒரு விஷயத்தில் இல்ல, நூற்றுக்கணக்கான விஷயத்தில். எப்படி உதாரணமா, தாகம் எடுக்குது, தண்ணியை எல்லாம் படைச்சிருக்கான், தண்ணியை குடிக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கான். இப்ப நீங்க யாராவது மனிதர்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அல்லாஹு தஆலா தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனா தண்ணியை அல்லாஹ் படைச்சான்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அப்ப தண்ணியை அல்லாஹ் தான் படைத்தான், எதுக்கு படைத்தான், தாகம் ஏற்பட்டா குடிக்கிறதுக்கு படைத்தான் சொல்றீங்க. அப்ப அல்லாஹு தஆலா உங்களுடைய தாகத்தை நீக்குவதற்கு தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன்னு சொன்னவன் என்ன சொல்றீங்க, வழிகேடு சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய செயலின், அல்லாஹு தஆலா ஒரு சபப், ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு பொருளை படைப்பது, இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். பசித்தால் சாப்பிடுவது, அதன் மூலமாக பசி போவது, இது அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்த ஒரு ஹிக்மத். அதனால மனிதன் அந்த உணவின் பக்கம் தேவை உள்ளவன், மனிதன் அந்த தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன் என்று சொல்வீங்களே தவிர, படைத்த அல்ல அதன் பக்கம் தேவை உள்ளவன் சொல்லுவீங்களா? புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு, மனித சந்ததிகள் இந்த உலகத்துல நீடிச்சு இருக்கணும். அல்லாஹத்துல ஆரம்பத்துல படைக்கும் போது குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைச்சான். இப்ப ஏன் வந்து திருமண உறவு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அப்படி இல்லாமலேயே படைக்கலாமே. அப்ப பிள்ளைகளை படைப்பதற்கு திருமண உறவின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவன்னு சொல்லுவீங்களா? மகாதல்லா மனிதர்கள் தேவை உள்ளவர்கள் சொல்லுவீங்களா? மனிதர்கள் அல்லாஹ் படைத்த ஹல்கின் பக்கம், அந்த நியதியின் பக்கம் மனிதர்கள் தேவை உள்ளவர்கள் சொல்லுவீங்களே தவிர, படைத்த அல்லாஹுவை தேவை உள்ளவர்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, அப்ப கேள்வி என்ன? அல்லாஹ் இப்படி படைத்ததில் என்ன ஹிக்மத்து? அல்லாஹ் ஒரு நியதியை வச்சிருக்கிறான். அந்த நியதி இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். அந்த நியதியையும் அல்லாஹ் படைப்பதில் அவனுடைய வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்தும். அந்த நியதியின்படி போகும்போது உலகம் அப்போதான் இயங்கும். அந்த ஒரு உலகத்தினுடைய இயக்கம் ஓட்டம் என்பது ஒரு சீரா இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அதே போல இதுல எது வெளிப்படுது? அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய அறிவு என்பது வெளிப்படுது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் படைத்தான். வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். இப்ப நீங்க வானத்தை ஏத்துக்கிறீங்க. அப்ப வானத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்ப வானத்தின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவனாக இருப்பதால் தான் வானத்தை படைத்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எத்தனையோ இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பு இருக்கு. எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா தனக்கு அது தேவை என்பதற்காக படைக்கவில்லை. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, அல்லாஹ் வீணாக பொருள்களை படைத்திருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் சூரத்துல் அம்பியால 21:16 வசனம், 16-17 இப்படியும் சொல்லக்கூடாது. எப்படி எதையும் ஒரு நோக்கம் இல்லாம தத்துவம் இல்லாம அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றும் சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது வந்து வீண் விளையாட்டா, வீணான ஒரு செயலாயிடும். ஒரு செயலை செய்யும் பொழுது ஏன் செய்வீங்க என்ற ஒரு அறிவோட தான் ஒரு புத்திசாலி செய்வான். அப்ப அல்லாஹு தஆலா அறிவாளர்களுக்கெல்லாம் மகா பெரிய அறிவாளன் இருக்கும் பொழுது அவன் ஒரு செயலை வீணா செய்வானா? கண்டிப்பா செய்ய மாட்டான். பாருங்க, அதே போல இன்னொரு வசனம் சூரத்து துகான்லயும் இதே வசனம் இருக்கு. சூரத்து துகான்ல 38-39 பாருங்க அல்லாஹ் எப்படி சொன்னா, வானங்கள் பூமி எதையுமே நம்ம ஒரு விளையாட்டா படைக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. அடுத்து, அப்ப ஒவ்வொன்றை படைத்ததிலும் அல்லாஹு தஆலாவிற்கு அதிலே ஒரு தகுந்த உண்மையான ஒரு யதார்த்தமான சத்தியமான ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசப்படுத்ததுலயும் ஒரு காரணம் இருக்கு. புரியுதுங்களா? அரிசுக்கு மேல் அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் அரிசியை படைச்சிருக்கிறான். அதுக்குதான் இமாம் சொல்றாங்க, நம்ம மேல அவர்கள் செஞ்ச ஆட்சேபனைக்கு அரிசி என்ற ஒரு படைப்பு இருக்கு என்று சொல்லும் பொழுது அவங்க செய்த ஆட்சேபனை என்ன? அப்ப நீங்க அல்லாஹுவே அரிசின் பக்கம் தேவை உள்ளவங்களா ஆயிட்டீங்க, ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்படி அல்ல, அல்லாஹு தஆலாவிற்கு அரிசி இருக்கு என்பது இது அல்லாஹ் கூறிய கூற்று. அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எந்த ஒரு பொருளையும் தனக்கு தேவை என்பதற்காக அல்லாஹ் படைக்கவில்லையோ, அதே போலதான் அரிசியும் தனக்கு தேவை என்பதற்காக அல்லாஹ் படைக்கல, அல்லாஹ்வுடைய வல்லமையை படைப்புகளுக்கு வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு தகுந்த காரணத்தோடு அல்லாஹுவிற்கு அந்த அரிசுடைய தேவை இல்லை. இப்ப வானவர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான், ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா? நம்ம அவங்களை பார்த்து கேட்கிறோம், என்ன பதில் சொல்லுவாங்க? வேற வழி இல்லையே, இப்படி எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னா முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே, காஃபிர் முட்டா பசங்க சொல்லிட்டு மலக்குகளை ஏத்துப்பாங்க. ஜிப்ரீல் அல்லாஹ் படைச்சிருக்கானா இல்லையா? படைச்சிருக்கான். மீக்க எல்லாம் படைச்சு. சரி, இப்ப அல்லாஹ் நாடி இருந்தா வானவர்களையே படைக்காமல் அல்லாஹால் ஆட்சி செலுத்த முடியுமா? முடியாதா? எதுக்கு மலைகளுக்கு அல்லாஹுத்தல வானவர்கள், கடலுக்கு வானவர்கள், காற்றுக்கு வானவர்கள், மேகத்துக்கு வானவர்கள், தண்ணிக்கு வானவர்கள், வகையை இறக்குறதுக்கு வானவர்கள், மழையை இறக்குறதுக்கு வானவர்கள், உலகத்தை அழிக்கிறதுக்கு வானவர்கள், இப்படி ஏன் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான்? உயிரை வாங்குறதுக்கு வானவர்கள். அப்ப இப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒரு அறிவாளி அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தணும், அல்லாஹ்வை தேவையற்றவனாக ஆக்கணும் என்பதற்காக, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மாங்க, அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லப்பட்டது, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சியை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொன்னா அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்க? கடைஞ்செடுத்த முட்டால் மடையன்னு பேர் வைப்பீங்க. புரியுதா இல்லையா? அப்ப நீ அரிசுடைய விஷயத்துல இதை சொல்வதாக இருந்தா இதே விஷயத்தை எதனையும் சொல்லு, வானவர்கள் விஷயத்துல சொல்லு. அப்ப எப்படி வானவர்கள் விஷயத்துல நீ நம்புறியோ? புரியுதா? அல்லாஹு தஆலா வானவர்களை படைத்திருக்கிறான் பிரம்மாண்டமான படைப்பாக. அல்லாஹுக்கு வானவர்களின் தேவை எதுவும் இல்லை என்று அதே போல அரிசனை நம்பிடு. அல்லாஹு தஆலா அரிசி என்ற பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு அதனுடைய தேவை இல்லாமல், அல்லாஹுக்கு அதனுடைய தேவை இல்லை. புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க, வஹுவ முஸ்தகரின் அனில் அரிசி, அவன் அரிசை விட்டு தேவையற்றவன். அரிசி மட்டுமல்ல, ஒமாதூனஹு, அரிசுக்கு கீழே என்னென்ன படைப்பு இருக்கிறதோ எல்லா படைப்புகளை விட்டு அல்லாஹு தஆலா தேவையற்றவன். எல்லாவற்றையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். எந்த ஒரு படைப்பும் அல்லாஹுடைய இல்மை விட்டும், அல்லாஹுடைய குத்ரத், அல்லாஹுடைய ஆற்றலை விட்டும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹுடைய அறிவும் அல்லாஹுடைய வல்லமையும் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது. எந்த ஒன்றும் அல்லாஹுடைய அறிவிலிருந்தும் அல்லாஹுடைய படைப்பிலிருந்தும் எஸ்கேப், தப்பித்து விட முடியாது. எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, படைப்புகள் அவனுக்குள்ளார இருக்க அர்த்தம் கிடையாது. தேர் இஸ் டிஃபரண்ட். இப்ப எப்படி உதாரணமா, இப்ப பாருங்க, என்ன செய்ய, இந்த கண்ணாடி டம்ளர் இந்த பேட்டரியை சூழ்ந்திருக்கிறது இல்லையா, அப்ப என்ன அர்த்தம் ஆயிடுச்சு, இந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளாரதான் இந்த பேட்டரி இருக்கு. அப்ப தப்பான அர்த்தத்தை யாரும் விளங்கிடக் கூடாது என்பதற்காக தான், அல்லாஹ் படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ்க்குள்ளாரதான் எல்லா படைப்பும் இருக்குது, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்குள்ளார இருக்கு என்று தப்பான அர்த்தம் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் உடனடியா இமாம் அவர்கள் அடுத்த வார்த்தையை சொல்றாங்க, எல்லா படைப்புகளுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா படைப்புகளுக்கு மேலாக இருக்கிறான். படைப்புகள் அல்லாஹுவிற்கு கீழே இருக்கிறது, அல்லாஹு தஆலா மேலே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுவிற்குள் படைப்புகள் இருக்கின்றன என்று அர்த்தம் அல்ல, மாறாக அர்த்தம் என்ன, அல்லாஹுடைய அறிவும் அல்லாஹுடைய வல்லமையும் படைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லாஹு தஆலா இந்த அறிவிலும் தன்னுடைய வல்லமையிலும் வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம் அதுக்கு, எந்த ஒரு படைப்பும் அல்லாஹுடைய அறிவிலிருந்து எஸ்கேப் ஆயிட முடியாது, அல்லாஹ்வுடைய சக்தியை மீறி எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்வை எதிர்த்திட முடியாது, அல்லாஹ்விடத்துல போட்டி போட முடியாது. இப்ப பாருங்க சூரா சபா, அதனுடைய முதல் வசனங்கள் எடுங்க, முதல்ல சூரா யூனுஸ் எடுங்க, 10வது அத்தியாயத்துல 61வது வசனம் பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தையை நம்ம படிச்சா கூட அது அல்லாஹ்வுக்கு தெரியாம போகாது, புரியுதா, எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட அது அல்லாஹ்விற்கு தெரியாமல் போகாது. அடுத்து பாருங்க ரப்புல் ஆலமீன் இன்னும் எவ்வளவு சொல்றான், அல்லாஹ்வுடைய வல்லமையில எந்த ஒன்றுமே அவனுடைய அறிவை விட்டு மறைந்து விட முடியாது, அவனுடைய அறிவிலிருந்து எதுவுமே தவறிவிட முடியாது. எப்படி அவனுடைய அறிவிலிருந்து எதுவும் தவற முடியாதோ அதே போலதான் அல்லாஹ்வுடைய வல்லமையிலிருந்து எதுவும் தவற முடியாது. சூரா சபால 3வது வசனம் எழுதிங்க, அல்லாஹு தஆலா அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறான் என்பதற்கு என்ன அர்த்தம் நம்ம விளங்கணும், அல்லாஹுடைய இல்மும் அல்லாஹுடைய குதிரத்தும் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. எப்படி அர்த்தம் விளங்கிக் கொள்ளக்கூடாது, அல்லாஹுக்குள்ளார எல்லா படைப்பும் இருக்கு என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு மேல் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா பலவீனப்படுத்திவிட்டான் முழுமையாக அறிவதிலிருந்து, யாரை, அல்லாஹுவை முழுமையாக அறிவதிலிருந்து. அதே போல அல்லாஹுடைய தன்மையில எந்த ஒரு தன்மையும் சரி, முழுமையாக அறிவதிலிருந்து அல்லாஹ் பலவீனப்படுத்திவிட்டான் யாரை, ஹல்கஹு, தன்னுடைய படைப்புகளை. எந்த ஒரு படைப்பா இருக்கட்டும், அது வானவர்களாகவே இருக்கட்டும், அத்தனை வானவர்களும் சேர்ந்தாலும் சரி, அத்தனை நபிமார்களும் சேர்ந்தாலும் சரி, அவர்களும் அல்லாஹுவை முழுமையாக அறிய முடியாது. உங்களுக்கு கல்வியில் அற்பமான அளவை தவிர எதுவும் கொடுக்கப்படவில்லை என்ற அந்த வார்த்தைக்குள்ளார யார் அடங்குவாங்க, நபிமார்களும் அடங்குவாங்க. இந்த உலகத்திலேயே வஹீ பெற்ற நபிமார்கள் தான் மனிதர்களிடையே பெரிய அறிவாளி, புரியுதா இல்லையா, மனிதர்களிட பெரிய அறிவாளி யாரு, நபிமார்கள் தான். அந்த நபிமார்களுக்கு சேர்த்து சொல்லப்பட்டதா இந்த வசனம், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. சூரா பனி இஸ்ராயில் 17வது வசனம் அத்தியாயத்தில் இருக்கும், 85வது வசனம், நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் ரூஹை பற்றி, நீங்கள் சொல்லுங்கள் ரூஹ் என்னுடைய ரப்புடைய கட்டளையில் உள்ளது, வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு அறிவிலே சொற்பமான அளவை தவிர எதுவும் கொடுக்கப்படவில்லை, ரொம்ப குறைவுதான். இது யாருக்கு நேரடியாகவே சொல்லப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்க தன்னை பற்றி என்ன சொன்னார்கள்? அனஹு தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோருடைய அறிவெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு முன்னோர்களுடைய அறிவும் பின்னால் வரக்கூடிய மக்களுடைய அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலா ஃபக்ர், எனக்கு பெருமை இல்லை. அப்பேற்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு நபியே கல்வியில் குறைவான அளவை தவிர கொடுக்கப்படவில்லை சொல்லு. அதனால எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தன்மைகள் எந்த ஒன்றையோ முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. வக்கத் அஅஜஸ அனில் அனில் இஹாதத் ஹல்கஹு, முழுமையாக அறிந்து கொள்வதிலிருந்து தன்னுடைய படைப்புகளை அவன் பலவீனப்படுத்தி விட்டான். அப்ப நம்ம இன்றைய பாடத்துல அதாவது குறிப்பா புரிந்து கொண்ட விஷயங்களை மட்டும் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு வந்து அல்லாஹு தஆலா வானத்திற்கு மேல் அரசிற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதற்கும் அரசுனா என்ன குறிச்சுனா என்ன என்பதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.